அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. 360 மைஸ்கிரீன் தனது 196வது பதிவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. எனது தாதி ரம்ஜான் பிவிக்கு பம்பாயில் உறவுகள் அதிகம். வண்டிக்காரர் காசிம் மாமா முதல் 105 வயது வரை ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ்ந்தோரான காத்துன்பி என்கிற பிபிசான் என்றழைக்கப்பட்ட எனது பெரிய தாத்தி அம்மாவும் மருத்துவ அன்னார் முகமது கவுஸ் ஒஹேராவிலும் பல சொந்தங்கள் உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக எனது சின்னத்தாயார் பிபிஜான் வசித்தது கீ செக்டார் சி லைன் 3 மற்றும் 4 என்கிற 6 நம்பர் சீதா கேம்ப் ஆகும். பம்பாயிலிருந்து வரும் உறவுகள் 360 கண்டிப்பாக வருவார்கள். அதைவிட 360 தான் வருவார்கள். அந்த சிறு வயதில் என்னிடம் ரொம்ப தூரத்திலிருந்து 2 ராத்திரி 2 பகல் முழுக்க முழுக்க பயணம் செஞ்சு வரான்டா இந்த மாமா இந்த மருமகனை பார்க்க என்பார் என் காசி மாமா. ஊர் நாடு மாதிரி பம்பாய் வராதுப்பா, நல்லா சம்பாதிக்க பம்பாய், நிம்மதியாக வாழ ஊர் நாடு என்பார்கள் என்றும், வரும் சொந்தங்கள் 1000 பம்பாய் புகழ் பேசினாலும் எனக்கு பம்பாய் போக வேண்டும் என்கிற ஈர்ப்பு கொஞ்சம் கூட வராது. அந்த ஈர்ப்பு எல்லாம் என் அக்கா ஷக்கீலா திருமணமாகி முதன் முதலாக பம்பாய் செல்லும் முறைதான். ஷக்கீலா அக்காவிற்கு 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை மாலை 7:30 மணி அளவில் 1985 மும்பை சீதாக்கம் என்கிற ஊரில் டி செக்டர் ஹச் லைன் ரூம் நம்பர் 7 என்கிற முகவரியில் மணமகன் ஷாகுல் ஹமீத் அவர்களின் இல்லத்தில் நிக்காக நடந்தது. பட்டணத்தில், அதுவும் இல்லத்தில் திருமணம் என்றால் பெரிய வீடாகத்தான் இருக்க வேண்டும் என்றது என் மனக்கணக்கு. எனது பாட்டி அம்மா மட்டும் பங்கேற்ற எனது தந்தை ஹபீபுல்லா அவர்கள் கூட பங்கேற்காத எங்கள் இல்ல முதல் திருமணம் என் மூத்த அக்காவின் திருமணம். பிள்ளைகள் அத்தனை பேரையும் அழைத்து செல்வது பெரும் பொருளாதார செலவு என்பதால் சகோதர சகோதரிகள் என நாங்கள் யாரும் அழைத்து செல்லப்படவில்லை என்றும், ராம்பே இந்த இடம் பெறுபா, உள்ளதான் சீதா கேம்ப் என்கிறார் சீதா. ஏறக்குறைய முழுதாக 2 பகல் 1 இரவு பயண அலுப்பு அந்த சின்ன வயதில் தெரியவில்லை. டாக்ஸி மிதமான வேகத்தில் நுழைந்து செல்கையில் குடியிருப்புகள் மிக அருகில் காண கிடைத்தது. சின்ன சின்ன கடைகள், சின்ன சின்ன சந்துகள், அதன் நடுவே ஓடும் சாக்கடைகளும், முன்னும் பின்னும் என எதிரெதிரே சின்ன வீடுகளும் எனக்கு ஓரளவு காண கிடைத்தது. சீச்சா, அக்கா வீடு மாடியில் இருக்குமா இல்லை இங்கே தானா? அக்கா வீடும் சீதா கேம்ப் தான், ஆனால் அது வேறு கல்லியில் இருக்குது என்றவர் டாக்ஸி டிரைவருக்கு வழி சொல்லுவதில் மும்முரமாகிவிட்டார். தாத்தா தாதிகள் பயண கலப்பில் லேசான உறக்கத்தில் இருந்தனர். 360வில் பெரிய வீடு தோட்டம் என பார்த்தே வளர்ந்த எனக்கு இந்த பம்பாயும் சீதா கேம்ப்பும் அப்போது என்னை வைத்து செய்யப்போகிறது என தெரியாது. மெல்ல மெல்ல கிடைத்த இடத்தில் வளைந்து நெளிந்து ஊரிடத்தில் சென்று நின்றது அந்த பத்மினி என்றும், 360 மைஸ்கிரீன் 182/4/8/2024 தேதியிட்ட பதிவில் பதிவிட்டிருப்போம். இனி மெல்ல மெல்ல கிடைத்த இடத்தில் வளைந்து நெளிந்து ஓரிடத்தில் நின்றது அந்த பத்மினி. முதலில் காரில் இருந்து இங்கே சிச்சா தெருவின் முனையில் இருந்த ஒருவரிடம், ஏ வீட்டில் பையன்ப்பான் வர சொல்லு என்றவர் அவரே சற்று பெருங்குரலில், உஸ்மான் ஏ மொய்தீன் என குரல் கொடுத்தார். பின் என் பக்கம் திரும்பிய சிச்சா, இறங்கு வீடு வந்தாச்சு என்றார். நான் கீழே இறங்கிய நேரம் என் சின்னம்மாவுடன் சகோதரர்கள் உஸ்மான் ரஃபீக் வந்து நின்றார்கள். எனக்கு இன்றும் நன்றாக நினைவிருக்கிறது, என் சின்னம்மா பிபிஜான் அவர்கள் என்னை பார்த்த பொழுதில் என்னை கட்டிப்பிடித்து நெற்றியில் முத்தமிட்டார்கள். சலாம் துவா தூரி கொண்டோம். இந்த சின்னம்மா வீட்டுக்கு வர உனக்கு இத்தனை வருஷம் தேவைப்பட்டதா என சிரித்தார்கள். அதான் பிள்ளை வந்துட்டான்ல, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடேன் என சிரித்தார் சிச்சா. பொருட்கள் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றோம். 360 சூழல் வளர்ந்த எனக்கு என் சின்னம்மாவின் வீடு மிக அந்நியப்பட்டு நின்றது. உள்ளவா என்றார்கள். இங்கேயா, இது வீடா என மனதில் 1000 கேள்விகள் ஓடின. இ செக்டர் சி லைன் ரூம் நம்பர் 3 மற்றும் 4 இங்கேயா, இது வீடா என மனதில் 1000 கேள்விகள் ஓடிய அதே நேரம், ஆம் இதுதான் வீடு என்கிற பதிலும் நானே தேடியும் கொண்டேன். என் மனமோட்டம் புரிந்த என் சின்னம்மா, வாபா உள்ள என கையை பிடித்து அழைத்து சென்றார்கள். ஊரிலிருந்து கொண்டு வந்த பொருள்கள் பெரும் இடம் பிடித்திருக்க பள்ளிவாசலில் ஜும்மா தொழிற்காக நாம் அருகருகே அமர்ந்து காத்திருப்போமே, அதுபோல வீட்டில் மிக அருகருகே உட்கார்ந்திருந்தது சற்று சங்கடமாக இருந்தது. தாதிகளும் தாத்தாவும் மிக களைப்பாக தெரிந்தார்கள். பிபிஜான் சாய் போடுமா என தாத்தி கூறிவிட்டு, மோரியில் தண்ணி இருக்கா என கேட்கவும், எனக்கு மோரியா அப்படின்னா என ஒரு கேள்வி எழுந்த நேரம், சின்னம்மா ஒரு நிமிஷம் இருங்க மாமி என உஸ்மான் பாயிடம் தண்ணீர் இருக்கா என பார்த்து தண்ணீர் ஊற்றச் சொன்னார்கள். வெளியே பெரிய பெரிய 2 பார்கள் இருக்க அதில் தண்ணீர் மோந்து உள்ளே வந்தவர் ஒரு திரைச்சீலை போன்ற தடுப்பை நகர்த்தி 3க்கு 3 அகல இடத்தில் இருந்த பெரிய வாளி போன்ற பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றினார். ஓ மோரினா பாத்ரூம் என தெரிந்து கொண்டேன். சாய் என்கிற டீ தயாராகி கொண்டிருந்த நேரம், அஸ்லாம் வலைக்கம் என ஒரு குரல் கேட்டது. வலையம் இஸ்லாம் சொன்னச்சிச்சா, வாங்க எப்படி இருக்கீங்க? வாங்க சாய் சாப்பிடலாம். ஏன்னா பூனூரார் தாத்தா ஆதம் ஷா அவர்களின் மகனாரை வரவேற்றார். ஆட எங்க பாய், இப்பெல்லாம் சாய் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். கார்கனாவில் அப்பப்போ ஒன்று ரெண்டு குடிக்கிறதோட சரி என்றவர் பொதுவான நல விசாரிகளுக்கு பின்னர் பூனூரார் தாத்தா மற்றும் தாத்தியின் பொருள்களோடு உடன் அழைத்து வந்திருந்த இரண்டு பசங்களுடன் கிளம்பினார். சிச்சா கார்கானா என்றேன். பேக் வேலை செய்கிற இடம் இல்லைனா ஃபேக்ட்ரின்னு அர்த்தம் என்றார். ஓ கார்கானா ஃபேக்டரியோ என தெரிந்து கொண்டேன். வீட்டை நன்றாக கண்களால் அலசினேன். மோரி, ஃபேன், ஓர் இரண்டு குண்டு பல்புகள், ஜாமான்கள் அடுக்கி வைக்க மரப்பலகை அமைப்புகள், துணிகள் தொங்க ஒரு கயிறு, சமையல் கூடம் மற்றும் சமையல் பாத்திரங்கள், ஒட்டு மொத்தமாக ஒரு 100x125 அடிதான் அதன் பரப்பளவு. ஒரு வீட்டின் தகரச்சுவர் மற்றொரு வீட்டிற்குமான தடுப்புச் சுவராக இருந்தது. சின்னம்மாவிற்கு 3 மற்றும் 4 என 2 வீடுகள் இருந்தன. ஒரு வீட்டின் உள்ளிருந்து இன்னொரு வீட்டிற்கு போக வழிவைத்திருந்தார்கள். அந்த இன்னொரு வழியாக 4 என் வீட்டிற்கு நுழைந்தால் அதே 100x125 பரப்பளவில் கட்டில், பீரோ, டிவி என அசத்தலாக இருந்தது. எனக்கு என் சன்னம்மா வீடு என்கிற வகையில் எந்த அந்யோன்யமும் இப்போது இல்லை என்றாலும் ஏதோ ஒன்று எனக்கு சௌரியமாகப்படவில்லை. மூரார் பதிவில் சூச்சா எப்போது போவோம் எங்கு போவோம் என தெரியாமலே அந்த காரியம் முடிந்திருக்கும். இங்கு மோரி என்கிறார்கள். அந்த 3x3 மறைப்பில் போக வேண்டும் என்கிற பொழுது சூச்சாவே நமக்கு சூச்சு என விரட்டுவது போல ஒரு பிரமை. வீட்டை விட்டு வெளியே வரலாம் என்றால் என் சின்னம்மா வீட்டு வாசலின் எதிரில் ஒரு ஹிந்திக்கார பாட்டி உட்கார்ந்திருந்தார்கள். என்ன செய்யலாம் என யோசித்து யோசித்து சின்னம்மாவிடம் சென்றேன். சின்னம்மா அக்கா வீட்டுக்கு போகணும் என்றேன். இன்ஷா அல்லா அக்காவே வீட்டில் வேலை முடிஞ்சா இங்கே வரும், ஏன்பா அவசரப்படுற என்றார் சின்னம்மா. இல்லை அக்கா வீட்டை பார்க்கணும், அப்புறம் அக்காவையும் பார்க்கணும் என்றேன். அங்கங்கே அக்காவை பார்க்கணும், மச்சனை பார்க்கணும்னு சொல்லுவாங்க, நீ என்னடா வீட்டை பார்க்கணும்னு சொல்கிறிய, கொஞ்சம் வெளியில் காத்தாட உட்காரு, மொய்தீனுக்கு வீடு தெரியும், கூட்டிகிட்டு போவான் என்றவர் பக்கத்து வீட்டு பையனை அழைத்து ஏ மொய்தீனை கூட்டிக்கிட்டு வா என சொல்லி வைத்தார். நான் தம்பி மொய்தீனுக்காக காத்திருந்த நேரம் வீட்டுக்கு வெளியே வந்தேன். சின்ன சின்ன வீடுகள், எல்லா வீட்டருகேயும் தண்ணீர் நிரம்பிய வாரல்கள். மூரார் பதிவில் வீதி எப்படி இருக்கும், இங்கே மொத்தமே 6-8 அடி அகலம்தான் இருக்கும் போல. வீதிக்கு நடுவே கழிவுநீர் வாய்க்கால் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. 2 அடி அகலத்தில் ஓடிக்கொண்டிருந்த அதன் இடையே சலவைக்கற்கள் போல வைத்து ஆங்காங்கே மூடி வைத்திருந்தார்கள். கொஞ்சம் தலை தூக்கி பார்க்கையில் ஏகப்பட்ட வயர்கள் பின்னி பிணைந்து இழுக்கப்பட்டிருந்தன. தெருவின் முடிவில் ஒரு சுவர் தென்பட குறுக்கு தெரு என்பார்களே அதுபோலவோ என நினைக்கும் நேரத்தில் திடீரென ஒருத்தி கை குழந்தையுடன் தலையில் கூடை வைத்து கொண்டு அந்த தெருவில் வலது பக்கம், இடது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம் என இப்படியும் அப்படியுமாக லாவகமாக நடந்தும் தாவியும் என்னை கடந்து போனாள். தெரு முடிஞ்சு போன இடத்தில் எப்படி அந்த பெண் வந்தால் என மாயாஜால் ஆச்சரியமாக இருந்தது. போய் பார்க்கலாமா? 2 வீடு தள்ளி வாசலில் அமர்ந்திருந்த அந்த ஹிந்திக்கார பாட்டி இப்போது என்னையே பார்த்து கொண்டே வீட்டிலே இடித்து கொண்டிருந்தார். டொக் 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 டொக். எனக்கு மீண்டும் தெரு முடிந்து போன இடத்தில் எப்படி அந்த பெண் வந்தால் என மாயாஜால் ஆச்சரியமாக இருந்தது. போய் பார்க்கலாமா? டொக் 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 டொக். 2 வீடு தள்ளி வாசலில் அமர்ந்திருந்த அந்த ஹிந்திக்கார பாட்டி இப்போது என்னை பார்த்து பேச எத்தனைப்பது போல தெரிய சட்டென எழுந்தேன். தெரு முடிந்து போன இடத்திலிருந்து எப்படி அந்த பெண் வந்தால் என பார்க்க அந்த தெருமுனைக்கு போனேன். இன்னும் 50 அடி தூரம்தான். எனக்கும் பாட்டிக்கும் 10 அடி தூரம். பாட்டியை கிடக்கும் அந்த 0 வினாடியில் பேராண்டியே, பீபிஜான் அக்கா பையனா, ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்கியா, நேற்று தான் சொல்லிச்சு என்றவர் சரி இந்த பக்கம் எங்கே போற என்றார். தெரு முடிந்து போன இடத்தில் எப்படி அந்த பெண் வந்தால் என்னை பார்க்க போகிறேன் என்றா சொல்வது என யோசித்து இல்லை சும்மா இப்படி போய் அப்படி நடந்து வரலாம் என கூறிவிட்டு இன்னும் 30 அடி, இன்னும் 10 அடி. அந்த சுவரை மிக நெருங்கி பார்க்கையில் தெற்கு பக்கம் ஒரு 3 அடி இடைவெளியில் ஒரு சந்து போனது. அது பக்கத்து தெருவுக்கான இணைப்பு என புரிந்தது. ஆட என நான் ஆச்சரியப்பட்டு நிற்கையில் பாய் இங்கே என்ன பண்ணுறீங்க வாங்க என தம்பி மோயின் வந்து நின்றான். தம்பி மோயினுடன் நான் அக்கா வீட்டிற்கு கிளம்பினேன். அந்த பாட்டி வாசலில் உட்கார்ந்து இன்னும் விற்றிலையையும் பாக்கையும் எடுத்து கொண்டிருந்தது. மொய்தீன், இந்த பாட்டி ஹிந்திக்காரங்க மாதிரி தெரிகிறாங்க ஆனால் தமிழ் பேசுகிறாங்க என்றேன். பாய் அவங்க ஹிந்திக்காரங்க தான், நம்மோட பேசி பேசி நல்லா தமிழ் பேசுவாங்க என்றவன் சின்னம்மாவுடன் அம்மா நான் பாயை கூட்டிகிட்டு போகிறேன் என அழைத்து போனான். கல்லியில் பார்த்து நடங்க பாய் என்றவனிடம் கல்லியா என்றேன். பாய் கல்லினா தெருன அர்த்தம் என்றான். ஓ கல்லினா தெரு என தெரிந்து கொண்டேன். கல்லியின் முகப்புக்கு வந்தும் பக்கத்து பள்ளிவாசலில் வாங்கு சொன்னார்கள். மொய்தீனுடன் நடக்கையில் திடீரென பாய் என் தோஸ்துங்க கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் வாங்க என தன் திட்டத்தினை செயல்படுத்தினான். டே அக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வேற எங்கேயோ போற என்றேன். அடா வாங்க பாய், அக்கா வீட்டு தோஸ்து ஹோட்டலு டி செக்டரில் தான் இருக்கு, பக்கம்தான் போயிடலாம் என்றான். கல்லியிலிருந்து வெளியேறிய நாங்கள் இடது பக்கம் திரும்பி சில கல்லிகளை கடந்து மீண்டும் இடது பக்கம் திரும்பினோன். சட்டென மும்மூர் போல ஒரு வேப்ப மரம், சற்றே நின்று விளையாட கொஞ்சம் இடம், அப்புறம் ஒரு கோவில் காண கிடைத்தது. அடா என நான் ஆச்சரியப்பட்டு நிற்கையில் மொய்தீன் தன் நண்பர்களுக்கு என்னை என் அண்ணன் என அறிமுகப்படுத்தி வைத்தான். சரி போலாமா என்ற குழு என்னையும் இழுத்து கொண்டு போனது. எனக்கு ஏதோ தவறாகப்பட, மொய்தீன் அக்கா வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகாமல் வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது என தயங்கி நின்றேன். அட வாங்க பாய், அக்கா வீடு தோஸ்ட் ஹோட்டல் டி செக்டரில் தான் இருக்குது, பக்கம்தான், போயிடலாம் என்றான் மீண்டும். எனக்கு வேறு வழியின்றி நான் அவனிடம் மெல்லிய குரலில், சரி நம்ம இப்போ எங்கே போகிறோம் என்றதற்கு, வாங்க வாய், உங்களுக்கு டிராம்பே பீச் காட்டுறேன், ஜாலியாக குளிக்கலாம் என்றான். மோதினின் தோஸ்த் ஒருத்தன், நீச்சல் தெரியும்னு அவசியம் இல்லை, பயப்படாதீங்க வாய் என்றான். ஏ நான் நல்லா எங்கள் ஊர் ஆற்றுலேயே எதிர் நீச்சல் போடுவேன், எனக்கே நீச்சல் பற்றி பயமா பாடமா என சொல்ல நினைத்து சொல்லாமல் மௌனமாக நின்றேன். சரி போகலாம் என்ற குழு கிளம்பியது. தெற்கு பக்கம் மொழியெடுத்து சாலையில் நடக்க நடக்க பெட்டி கடைகள், சின்ன சின்ன மளிகை கடைகள், முடிவெட்டும் கடை, டீ கடை என கடந்து கடந்து டிராம்பே என்கிற பிரதான சாலை அடைந்தோம். சற்றே தூரத்தில் போஸ்ட் ஆஃபீஸும் அதன் சிகப்பு நிற போஸ்ட் ஆஃபீஸ் டப்பாவும் காண கிடைத்தது. மொய்தீன் வாயம் போய் பார்க்கலாம் என்றேன். பாய் அங்கே என்ன இருக்கு பாய், அது போஸ்ட் ஆஃபீஸ் என்றான். அடவாடா என அவனை இழுத்து கொண்டு ஓடினேன். மற்றவர்களும் எங்கள் பின்னால் ஓடி வர போஸ்ட் ஆஃபீஸ் நெருங்கி அதன் பலகையை பார்த்தேன். ஹிந்தியில் போஸ்ட் ஆஃபீஸ் எனவும் ஆங்கிலத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் எனவும் எழுதப்பட்டிருந்தது. ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டிராம்பே போஸ்ட் என எழுதப்பட்டு பின்கோடு 488 என எழுதப்பட்டிருந்தது. என்ன பாய் பார்க்குறீங்க என்றான் தம்பி மொய்தீன். இங்கே 488, ஊரில் 606-208 என்றேன். சரி அதுக்கு என்றவனிடம், 488 டிராம்பே போஸ்ட்டு, சீதா கேம்ப்பு, ரூம் நம்பர் 7, ஹச் லைனு, அப்புறம் நீ சொன்னிய டி செக்டரு, தோஸ்த் ஹோட்டலா, அது போதும் என்றேன். சரி அதுக்கு என்ன இப்போ என்றவனிடம், நீ அக்காவோட வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போக வேணாம், நானாக அட்ரஸ் பார்த்து கண்டிப்பாக போயிடுவேன் என்றவன் ஓட ஆரம்பித்தேன். பாய் ஓடாதீங்க, ஏன்னா அந்த சித்தா கேம் 488கள் 606-208 ஆகிய மூரார்பதியின் பின்னால் ஓடி வர ஆரம்பித்தனர். மூரார்பது மைஸ்கிரீன் அட்மின் மற்றும் டீம்.